நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இப்பேற்பட்டதான இந்த கூடுகையை தேவன் ஆசீர்வதித்து நம் நோக்கங்களையும் நம் சிந்தைகளையும் தேவன் பூரணப்படுத்த நம் அனைவரும் ஜெப சிந்தையோடு தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளாக கடந்து போகலாம். இப்போதும் தேவனுடைய பரிசுத்தமான வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படி சகோதரர் பிரபாகர் அவர்களை நாம் முன்னழைக்கிறோம். மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் நம் யாவருக்கும் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சார்ந்திருக்கிற ஈரோட்டில் இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகள், நேற்றைய தினத்தில் சந்தித்த நாகர்கோயில் சகோதர சகோதரிகளும் தங்களுடைய அன்பு வாழ்த்துக்களை என் மூலமாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறார்கள். விசேஷமான ஒரு நாளில் ஒரு திருப்பியான ஒரு ஐக்கியத்தை நாம் தேவனுடைய கருத்திலிருந்து நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த ஐக்கியத்தில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு பிரயோஜனம் உண்டாகும் விதத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். சகோதர சகோதரிகளே, இந்த காலை நேரத்தினுடைய முதல் பாடமாக உங்கள் மத்தியில் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரை பற்றின தியானம் நாம மேற்கொள்ள நான் விரும்புகிறேன். நம்முடைய பாடம் அல்லது நாம பேசப்போகிற காரியங்கள் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்முடைய அன்பு நிறைந்த பிதா அவரை பற்றின ஒரு பாடமாக இருக்கும். இந்த பாடத்தை நாம் எங்கிருந்து எடுக்கிறோம் என்று கேட்டா தீர்க்க தரிசன புத்தகம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு புத்தகம். அதுக்கு பழைய ஏற்பாட்டினுடைய வெளிப்படுத்தின விசேஷம் என்ற பெயர் இருப்பது உங்க எல்லாருக்குமே தெரியும். எப்படி புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் அடையாள பாஷைகள் நிறைந்த கருகலாக தீர்க்க தரிசனங்களை உள்ளடக்கின புத்தகமோ பழைய ஏற்பாட்டில் அதே போன்று இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் எசேக்கியல் தீர்க்க தரிசன புத்தகம். நிறைய அடையாள பாஷைகள், சில அருமையான தீர்க்க தரிசனங்கள் இந்த புத்தகத்தில் நாம பார்க்க முடியும். அந்த புத்தகத்தினுடைய முதல் அதிகாரத்தில் இருந்து நாம் இன்றைக்கு ஒரு தரிசனத்தை நாம பார்க்க போறோம். நாம தெரிந்து கொண்டிருக்கிற வசன பகுதி முதல் அதிகாரம் எசேக்கியல் புத்தகத்தில் வசனங்கள் 15 முதல் 21 வரையிலான வசனங்கள், வசனங்கள் 15 முதல் 21 வரையிலான வசனங்கள்
வாசியுங்கள். அவைகள்
இந்த வசன பகுதியில நாம சில வினோதமான தரிசனங்களை எசேக்கியல் பார்த்து பதிவு செய்ததை நாம வாசிக்கிறோம். அதாவது அவர் ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்களை கவனிச்சுட்டு இருக்கிறார் தரிசனத்துல. ஆக்சுவலா இது தரிசனத்தினுடைய ஆரம்பம் கிடையாது, எசேக்கியல் பார்த்த தரிசனத்தினுடைய நடுவுல இருக்கிற ஒரு சின்ன பகுதி தான் நாம எடுத்துட்டோம். இது ஒரு முழு தரிசனம் 4வது வசனத்திலிருந்தே ஆரம்பித்து கடைசி வசனம் 28வது வசனம் வரைக்கும் போகுது. ஆனா அந்த முழு தரிசனத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த முழு தரிசனத்துல ஒரு சின்ன பகுதி தான் நாம பார்க்க போறோம். அந்த சின்ன பகுதி இப்ப நாம வாசிச்சோம். அந்த பகுதி எதை பற்றி சொல்லியிருக்குன்னா, அந்த தரிசனத்துல எசேக்கியல் பார்த்த சக்கரம் பற்றின பகுதி. ஒருவேளை தலைப்பு நீங்க எழுதுனீங்கன்னா எசேக்கியலின் சக்கரங்கள் எழுதிக்கலாம். நீங்க எசேக்கியல் வீல், எசேக்கியலின் சக்கரங்கள். இப்போ 15வது வசனத்துல பாருங்க, நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில். அப்படின்னா இதுக்கு முன் அவர் பார்த்த அந்த தரிசனத்துல அவர் பார்த்திருக்கிறாரு ஜீவன்கள் என்று சொல்லி, அந்த ஜீவன்களை அவர் கவனித்துக் கொண்டே இருந்த போது இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையில ஒரு சக்கரத்தை கண்டேன். பாத்தீங்களா, அப்ப அந்த ஜீவன்கள் பக்கத்துல அவர் பார்க்கிறாரு ஒரு சக்கரம். சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிக பச்சை வர்ணமாய் இருந்துச்சு. முதல்ல அந்த சக்கரத்தினுடைய தோற்றம் பார்க்கிறார், தோற்றம் பார்த்து அதனுடைய ரூபம் பார்த்து அதனுடைய நிறம் அவர் பார்க்கிறார். பார்க்கும்போது அந்த நிறம் என்ன நிறம் சொல்றார், படிக பச்சை நிறம். இது நீங்க இப்ப ஞாபகத்துல வைக்க வேண்டிய ஒரு விஷயம், படிக பச்சை நிறத்துல அந்த சக்கரம் இருந்துச்சு. அவைகள் நாளுக்கும் ஒரே வித சாயல் இருந்துச்சு. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமாம் போல் இருந்துச்சு. அந்த சக்கரம் படிக பச்சை நிறம், அது எப்படி ஒரு அமைப்பு பெற்றிருந்துச்சு என்று அவர் கவனிக்கும் போது சக்கரத்துக்குள் என்ன இருக்குது, சக்கரம், சக்கரத்துக்குள் சக்கரம். அப்போ எவ்வளவு சக்கரம் அவர் பார்த்திருக்கணும், பிரதானமா ரெண்டு அவர் அங்க பார்த்திருக்கிறார். புரியுதுங்களா, சக்கரத்துக்குள் சக்கரமாக அது அமைந்திருந்தது என்று சொல்றாரு. அவைகள் ஓர்கையில் பாருங்க, இதுதான் அந்த சக்கரத்தினுடைய தோற்றம் மற்றும் அமைப்பு. அது படிக பட்ச நிறம், சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமாம் போல அமைந்திருந்துச்சு. அப்புறம் அது செயல்பட ஆரம்பிக்கும் போது, அது நகர ஆரம்பிக்கும் போது அது எப்படி இருந்துச்சு என்று பின்பு சொல்றார். அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும். ஓடுகையில் அவைகள் என்ன ஆகுறது இல்ல, திரும்புறது இல்ல. அது நகர ஆரம்பிச்சிடுச்சுன்னா அது பின்பு திரும்புறதே கிடையாது. அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க உயரமாய். இது ரொம்ப முக்கியமான தகவல். அந்த சக்கரம் அது பார்க்கும்போது பயங்கரமான உயரம், பயங்கரமான உயரம். ஒருவேளை இந்த தீர்க்க தரிசனம் முழுசும் எடுத்தா அந்த உயரம் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆனா அப்படி முழுசும் எடுக்காதனால நான் சொல்லல. ஆனா இந்த வசன வார்த்தை மாத்திரம் புரிஞ்சுட்டா பயங்கரமான உயரம். அந்த உயரம் பார்த்தா அவர் பயந்துட்டான், அவ்வளவு பெரிய சக்கரமா இருந்துச்சு. அந்த 4 வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன. இது கூட முக்கியமான தகவல். அந்த சக்கரத்துக்குள்ள பார்த்தா முற்றிலும் என்ன இருக்குது, கண்களால நிறைஞ்சிருந்துச்சு. ஒருவேளை இந்த வசன பகுதியிலிருந்து நாம் எடுக்க வேண்டிய முக்கியமான நமக்கு தேவையான தகவல் என்னன்னா, அது படிக பட்ச நிறம், நெக்ஸ்ட் அது பயங்கர உயரம், அப்புறம் அது முழுக்க என்ன நிறைஞ்சிருந்துச்சு, கண்களால் நிறைஞ்சிருந்துச்சு. அந்த சக்கரம் எப்படி இருந்துச்சுன்னா சக்கரத்துக்குள்
லட்சக்கரம் இருக்கு. இந்த தோற்றத்துல இது முக்கியமான தகவல்கள். நெக்ஸ்ட் அது நகரும் போது அது நகர ஆரம்பிச்சுன்னா பின்னாடி திரும்புறதே இல்ல. இப்ப பாருங்க நிறைய பேசுறார் என்னன்னா, அந்த ஜீவன்கள் செல்லும் போது சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின, அந்த ஜீவன்கள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்கள் எழும்பின, ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின, அவ்விடத்துக்கு அவைகளின் ஆவியும் போக வேண்டும் என்றிருந்தது, சக்கரங்களும் அவைகளின் அருகே எழும்பின, ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்துச்சு, அவைகள் செல்லும் போது இவைகளும் சென்றன, அவைகள் நிற்கும் போது இவைகளும் நின்றன, அவைகள் பூமியிலிருந்து எழும்பும் போது சக்கரங்களும் அவைகள் அருகே எழும்பின, ஜீவனுடைய ஆவி. இப்ப அந்த சக்கரங்களுடைய செயல்பாடு பத்தி பேசும்போது அத அப்படியே எதோடைய செயல்பாடோடு ஒப்பிட்டு பேசிட்டாரு, ஜீவன்கள் என்று அவர் பார்த்தார் இல்லைங்களா. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், காலையில முதல் சப்ஜெக்ட் எடுத்த உடனே ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தினுடைய நடு பாதையில கொண்டு போய் நிறுத்தி வச்சு பாருங்க சொன்னோம். ஆனா நீங்க கொஞ்சம் நிதானமா பாருங்க வெளியில் சரிங்களா. அப்போ அந்த ஜீவன்கள் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் அந்த சக்கரங்களுடைய செயல்பாடு. ஜீவன் ஓடுச்சுன்னா சக்கரம் ஓடும், ஜீவன் நின்னா சக்கரம் எழுதும், ஜீவன் எழுமனா சக்கரமும் எழுதும், ஜீவன் கீழே வந்தா சக்கரங்களும் கீழே வரும். ஏன் பிரச்சனத்தை என்னன்னா, ஜீவன்ல என்ன ஆவி இருந்துச்சோ அதே ஆவி எங்கேயும் இருந்துச்சு, சக்கரத்திலையும் இருந்துச்சு. இதுதான் இந்த சக்கரங்கள் பத்தின விஷயம். இது எதை பற்றின தரிசனம்? எசேக்கியேல் இப்படி பார்த்தா இந்த தரிசனம், இது எதை பற்றின தரிசனம்? நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, இது வந்து ஒரு முழு தரிசனத்துல ஒரு சின்ன பாகம். முழு தரிசனம் என்று பார்த்தா நாலாவது வசனத்திலிருந்து ஆரம்பிச்சு 28வது வசனம் வரைக்கும் போகுது. அந்த முழு தரிசனம் நான் வார்த்தைகள்ல உங்களுக்கு நான் சொல்றேன், வசனங்கள் வாசிக்க வேண்டும். இந்த தரிசனத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போது வடக்குல இருந்து ஒரு பெரிய புயல் காற்று வருவதை கவனிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாயிருந்த அவருக்கு அந்த புயல் காற்று, சுழல் காற்று. அப்புறம் அந்த சுழல் காற்ற சுற்றி மேகம் இருக்குதுங்கிறார். சுழல் காற்றுக்கு உள்ள இருந்த அக்னி கிளம்பி வெளியே வரும், வெளியே வந்து அப்படியே மறுபடியும் என்ன ஆயிடுது, உள்ளயே போயிடுது. இந்த சுழல் காற்று, மேகம், அக்னி, இந்த மூன்றுக்கும் வெளிய பிரகாசமான வெளிச்சம் பார்க்கிறார். அப்புறம் இந்த சுழல் காற்று, மேகம், அக்னி, அக்னியே எப்படி தான் இருக்கும், வெளிச்சமா தான் இருக்கும், ஆனா அதையே தாண்டி வெளியே ஒரு வெளிச்சம் பார்க்கிறாரு. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் உள்ள நடுவுல பார்த்தா சொகுசாரி நிறம் போல ஒரு பிரகாசம் பார்க்கிறார். அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம் அது. அப்படின்னா பல பழக்கிற வெண்கலம் போன்ற ஒரு ஒரு பிரகாசம் இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நடுவுல அவர் பார்க்கிறார். சோ இதுதான், இப்படித்தான் அவருக்கு அந்த தரிசனம் ஆரம்பிக்குது. இப்படி அந்த சுழல் காற்று, மேகம், அக்னி, பிரகாசம், உள்ள இருக்கிற வெளிச்சம் இதெல்லாம் அவர் பார்த்துட்டே இருக்கும் போது அந்த சுழல் காற்றுக்குள்ளிருந்து திடீர்னு நான்கு ஜீவன்கள் அப்படியே வந்து நான்கு திசையில ஒவ்வொரு ஜீவனா நிக்குது. ரொம்ப ஆச்சரியமாயிடுறார் அவர், என்னடா ஜீவன், நான்கு ஜீவன்கள். அப்புறம் அந்த ஜீவன்களை கூர்ந்து கவனிக்கிறாரு, தலையில இருந்து பாதம் வரைக்கும். தூரத்திலிருந்து பார்த்தா மனுஷன் சாயல் தாது, மனுஷங்கள் மாறி, அந்த ஜீவன் மனுஷ ஜீவன் மாறித்தான் இருக்கு. மிருகம் மாறி இல்ல, பறவை மாறி இல்ல, வேற மாதிரி இல்ல. தூரத்திலிருந்து பார்த்தா தோற்றம் மனுஷ சாயல். அவர் கொஞ்சம் க்ளோஸ்ல போய் பார்க்கிறாரு, தலையில பார்த்தா நாலு முகம் இருக்கு. ஒரு முகம் மனுஷன் முகம், ஒரு முகம் சிங்க முகம், அப்புறம் எருது முகம், அப்புறம் கழுகு முகம். தலை ஒண்ணுதான், கழுத்து ஒண்ணுதான், ஆனா அந்த ஒரு கழுத்து மேல இருக்கிற ஒரு தலையில எவ்வளவு முகம் இருக்குது, நாலு முகம் இருக்கு. அப்படியே கொஞ்சம் தோள்பட்டைக்கு வந்து பாக்குறாரு, நாலு செட்டைகள் இருக்கு, ரெண்டு ஜோடி செட்டை, ரெண்டு பின்னாடி அப்படியே மேல போகுது, ரெண்டு சைட்ல அப்படியே கீழே தொங்கிட்டு இருக்கு. நாலு செட்டைகள் பாக்குறாரு. கீழ பார்த்தா மனுஷ கைகள் அங்க தொங்கிட்டு இப்படித்தான் அந்த தரிசனம் அவர் அங்க பாக்குறார். அப்புறம் அந்த ஜீவன்கள் ரொம்ப வினோதமா இருக்குது சொல்றார். அதுக்கு உள்ள அக்னி அப்படியே உலாவிட்டு இருக்குது அந்த ஜீவன்களுடைய சரீரத்துக்கு உள்ள. இப்படி இந்த ஜீவன்களை பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அப்பதான் திடீர்னு கவனிக்கிறாரு இந்த ஜீவன்கள் பக்கத்துல என்ன இருக்குது. ஒவ்வொரு ஜீவன் பக்கத்துல ஒவ்வொரு சக்கரம் அங்க இருந்துச்சு. இது அப்படியே தரிசனம் சொல்லும் போது ரொம்ப அருமையா சொல்லும். இந்த ஜீவன், இந்த சக்கரம், இவைகளுக்கு மேல பார்த்தா ஒரு மண்டலம் இருக்கு. அப்படியே ஒரு மண்டலம், அந்த மண்டலத்துக்கு மேல பார்த்தா ஒரு சிங்காசனம். அந்த சிங்காசனத்துல ஒருத்தர் வீற்றிருக்கிறார். இதுதான் இந்த முழு தரிசனம். ஆக்சுவலி இந்த முழு தரிசனம் எதை பற்றின தரிசனம் அல்லது யாரை பற்றின தரிசனம் என்று கேட்டா 28வது வசனத்துல கடைசியில சொல்றாரு, இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமா இருந்துச்சு. அவர் இந்த 28 வசனங்கள்ல பார்த்த இந்த தரிசனம் எதை பற்றின அல்லது யாரை பற்றின தரிசனம்னா, இது சர்வ வல்லமையுள்ள தேவனை பற்றின தரிசனம். தேவனை பற்றி என்ன தரிசனம்னு கேட்டா, அவருடைய மகிமையின் சாயல் பற்றின தரிசனம். அப்ப இந்த அடையாள பாஷையில நிறைய விஷயங்கள் அவர் பார்க்கிறாரு. அதையெல்லாம் வைத்து தேவன் இப்படித்தான் இருப்பாரு பார்க்கறதுக்கு அப்படி நம்ம புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா இது தேவனுடைய தோற்றம் பத்தி பேசல, இது தேவனுடைய ரூபம் பத்தி பேசல, அவருடைய சரீரம் பத்தி பேசல. மாறாக இது அவருக்கு உள்ள இருக்கிற சுபாவம், தன்மை, குணலட்சணங்கள் மற்றும் அந்த சுபாவம், தன்மை, குணலட்சணங்கள் செயல்பட ஆரம்பிச்சா எப்படி செயல்படுவது, ரொம்ப ஆச்சரியமான தரிசனம். தேவன் எப்படி இருக்கிறார் கேட்டு நாம் அதுக்கு ஒரு பதில் சொன்னோம்னு வைங்களேன், அது ஒன்னு எசேக்கியேல் இருந்து சொல்லுவோம், இல்லாட்டி வெளிப்படுத்தின விஷயத்திலிருந்து சொல்லுவோம். ஏன்னா தேவனை பற்றி ஒரு வெளிப்பாடு என்று கேட்டா இந்த ரெண்டு புத்தகத்தில் தான் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 4வது அதிகாரத்துல தேவன் பற்றி. எசேக்கியேல்ல 2 அதிகாரங்கள் முழுக்க தேவன் அவருடைய சுபாவம் பத்தி ரொம்ப அருமையா பேசியிருக்கிற வசனங்கள். இந்த முதல் அதிகாரம் பார்க்கிறோம், நம்ம பார்த்த தரிசனம், இது கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாயிருச்சு. சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய குணலட்சணங்கள் என்ன, அந்த குணலட்சணங்கள் எப்படி இருக்கு, அந்த குணலட்சணங்கள் எவ்விதமாக செயல்படும், சுருக்கமா சொன்னா அதுதான். இதை 4 பாகமா பிரிச்சு அழகாக பார்க்கலாம். முதல்ல அந்த சுழல் காற்று பாகம் என்ன குணலட்சணம் காமிக்குது, சுழல் காற்று, மேகம், அக்னி, சுற்றி வெளிச்சம், உள்ளுக்குள்ள சொகுசானுடைய பிரகாசம், எதை குறிக்குது, தேவனுடைய குணலட்சணங்கள். அப்புறம் உள்ளிருந்து வந்துச்சு 4 ஜீவன்கள், 2 ஜோடி சட்டைகளோட, என்னது ஜீவன்கள் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஜீவன் பார்த்தோமா, அதுக்கு எத்தனை தலை இருந்துச்சு ஞாபகம் வச்சு சொல்லுங்க, எவ்வளவு தலை, 4 முகம் இருக்கு, எத்தனை ஜீவன் வந்துச்சு சொல்லுங்க. முதல் ஜீவன் என்ன, அதுக்கு எத்தனை தலை இருந்துச்சு, அவ்வளவுதான், ஒரே தலை ஒரே முகம், அது சிங்க முகம். 2வது ஜீவன், ஒரே தலை ஒரே முகம், கால முகம். 3வது ஜீவன், ஒரே தலை ஒரே முகம், மனுஷ முகம். 4வது, ஒரே தலை ஒரே முகம், கழுகு முகம். ஆனா எசேக்கியேல் வந்தா கொஞ்சம் வித்தியாசம், ஜீவன் ஒண்ணுதான், கழுத்து ஒண்ணுதான், தலை ஒண்ணுதான், அந்த தலையில முகம் 4 முகம், இப்படி எவ்வளவு ஜீவன், 4 ஜீவன். பார்க்கணும். சோ அப்போ கொஞ்சம் வித்தியாசமா அங்க சொல்ல போகணும். சோ அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்கல. ஆனா நான் சொல்றேன், அந்த தேவனுடைய குண லட்சணங்களை எப்படி இந்த தரிசனம் அழகாக அங்க காண்பிக்குது. சரி, அப்போ இந்த முழு தீர்க்க தரிசனமும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய சுபாவத்தை, அவருடைய குணலட்சணங்களை, அந்த குணலட்சணங்கள் செயல்படுகிற விதத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய தரிசனம் என்று நாம பார்த்த பின்னால இப்போ நாம பார்க்கிற பகுதி மாத்திரம் நாம கவனிப்போம். அந்த தரிசனத்துல அந்த சுழல் காற்று மத்தியிலிருந்து வந்த நான்கு ஜீவன்கள், அந்த நான்கு ஜீவன் பக்கத்துல இருந்த நான்கு சக்கரங்கள், நான்கு சக்கரங்கள் எதை குறிக்குது? ரொம்ப அருமையா சொல்றாரு எசேக்கியேல். அது பார்த்தா சக்கரத்துக்குள்ள சக்கரம் இருந்துச்சு, சக்கரத்துக்குள்ள சக்கரம், படிக பட்ச நேரத்துல இருந்துச்சு, பயங்கரமான உயரம், உள்ள வெளியே எங்க பார்த்தாலும் என்னதா இருக்குது, கண்களால் நிறைஞ்சிருந்துச்சு. ஆனா அது செயல்படும் போது ஜீவன்களோடையே போகுது, ஜீவன்களோடையே வருது, ஜீவன்களோடையே எழும்புது, ஜீவன்களோடையே நிக்குது. அப்ப இந்த சக்கரங்கள் என்ன? இதுதான் நம்முடைய இன்றைய காலை தியானம். அப்போ இந்த சக்கரங்கள் சகோதர சகோதரிகளே, இது தேவனுடைய சுபாவத்துல அல்லது அவருடைய குணலட்சணங்கள்ல எந்த குணலட்சணத்தை குறிக்குது என்று கேட்டா, இப்ப நான் சொல்லிட்ட சில தகவல்கள் நமக்கு நல்ல க்ளூ, அது நாம கவனிச்சு பார்த்தோம்னா புரிஞ்சிடும். இப்ப முதல்ல அது என்ன கலர், படிக பச்சை, படிக பச்சைன்னா பாருங்க அந்த சாட்ல இருக்கு பாருங்க, அப்படியான எனக்கு தெரியாது, ஆனா அது பச்சை. ஆனா அந்த படிக பச்சைக்கு ஆங்கில வார்த்தை வந்து கிரிசோலைட் ஸ்டோன், அது ஒரு கல், அது விலையேறப்பட்ட கல், அது கிரிசோலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேற வகையில சொன்னா அது கோல்டன் ஸ்டோன், தங்க கல்லுன்னு சொல்லுவாங்க. அப்ப அதனுடைய கலர் எப்படித்தான் இருந்திருக்கணும், கிட்டத்தட்ட மஞ்சையும் சப்ஜெக்ட் கேட்டு சொல்றாங்க சரிங்களா. அப்போ மஞ்சளும் பச்சையும் பாருங்க இப்படிதான் இருக்கும், இதுதான் கிரிசோலைட் ஸ்டோன். அங்க பயன்படுத்தி இருக்கிற அந்த படிக பச்சைக்கல் கிரிசோலைட், கோல்டன் ஸ்டோன், கிரிசோலிதோஸ், தங்க கல்லு. பார்த்தா பிரதானமா என்னன்னா மஞ்சள், ஆனா அதுல என்ன கலந்துருக்கும், பச்சை. அதனால என்ன சொல்லலாம், கிரீனிஷ் எல்லோ அப்படி சொல்லலாம். இப்ப உடனே நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய கற்பனையில அந்த சக்கரம் வரைஞ்சிட்டு அதுக்கு என்ன என்ன கலர் அடிக்கலாம், நீங்க இந்த கலர் கிட்டத்தட்ட இந்த கல்லுலயே செஞ்ச மாதிரி தான் அந்த சக்கரம் இருந்திருக்குது அவரு பார்க்க போகுது. அப்போ இந்த கல் பாருங்க, இது இது ஒரு க்ளூ. ஏன்னா நமக்கு பைபிள்ல இந்த விலையேறப்பட்ட கல் எங்கெல்லாம் வருது, எடுத்தவொடனே சாத்தான் தான் வருது, வேற எங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல புதிய எருசலேம் பத்தி பேசும்போது, பழைய ஏற்பாட்டுல ஆசரிப்பு கூட இருக்குல்ல, பிரதான ஆசாரியனுடைய மார்க்கவசத்துல அந்த இருக்குது. பாருங்க, அப்போ அப்புறம் பாக்குறோம், இங்க எல்லாமே இந்த கல் வரும் நம்ம பார்க்கலாம். பிரதான ஆசாரியனுடைய மார்க்கவசத்துல மூணு 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 அந்த கடைசி கல் தான் இந்த கிரிசோலைட் கல். அங்க அது தான் போத்திரத்துக்கு அது குறிக்கும், புரியுதுங்களா. அதே போல புதிய எருசலேம்ல அது ஏழாவது கல்லா வரும், நீங்க வாசிக்கலாம் அது. ஆனா இப்ப வேணாம், 21 அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல. அப்போ பாருங்க, இந்த விலையேறப்பட்ட கற்கள் பைபிள்ல எதுக்கு அடையாளம், உதாரணத்துக்கு லூசிபர் பத்தி பேசும்போது நிறைய விலையேறப்பட்ட கல் தான் வருது. அப்போ பிரதான ஆசாரியுடைய மார்க்கவசத்துல கல், அப்புறம் இந்த எருசலேம்ல கல், கல் எது குறிக்குது பைபிள்ல, விதவிதமான கற்கள், உங்களுக்கு டேபர்நேஷனல்லாம் சபர் எடுத்திருக்கிறா இல்லைங்களா, குணலட்சணங்கள், விதவிதமான குணலட்சணங்கள். இந்த சக்கரம் படிக பச்சை நிறத்துல இருக்குது அந்த கல் போல. அப்ப அது எதையோ ஏதோ ஒரு குணலட்சணத்தை புரியணும். உண்மைதான், இந்த கல் அது மார்க்கவசத்துல இருந்தாலும் சாத்தான் பத்தின விஷயத்துல இருந்தாலும் புதிய ஏற்புலேயும் இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட குணலட்சணத்தை குறிக்கக்கூடிய கல் இது. சரி பாருங்க, நான் அவ்வளவுதான் விடுறேன், அது என்ன குணலட்சணம் சொல்லல. ஆனா நெக்ஸ்ட் குளூ போலாம். இது நிறைய என்ன இருந்துச்சு, அந்த சக்கரம் நிறைய. அப்ப உங்களுக்கு புரிஞ்சு போச்சு இப்ப குணலட்சணம் என்ன. கண் எதுதான் குறிக்கும், ஞானம், விஸ்டம், விஸ்டம் பாத்தீங்களா. பாருங்க, இது ஞானம், தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துற ஒரு அருமையான தரிசனம் தான் அந்த சக்கரங்கள் பத்தின விஷயம். ஏன்னா கண்கள் வந்து பைபிள் எதுதான் குறிக்குது, ஞானத்தையே அங்க குறிக்குது. நெக்ஸ்ட் அந்த சக்கரத்தினுடைய உயரம் ரொம்ப பயங்கரம், பார்த்தாரு பயந்துட்டார், பயங்கரப்படத்தக்க உயரமாய் இருந்துச்சு, ரொம்ப உயரம். அந்த தரிசனம் முன்னாடி இருந்து பார்த்தா அந்த சுழல் காற்றினுடைய உயரம் பார்க்கணும், அதுல இருந்து வந்த ஜீவன்களுடைய உயரம் பார்க்கணும், ஜீவன்களுடைய உயரம் மாதிரி டபுள் உயரம் இருந்துச்சு இந்த சக்கரம். சோ ரொம்ப பெரிய உயரம். சோ அப்ப இது தேவனுடைய ஞானம் பற்றி நம்ம படிக்கும் போது, அவருடைய எண்ணம், அவருடைய நோக்கம் பற்றி படிக்கும் போது, ஏசாயா 55:9 நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, அவருடைய யோசனை எப்படி இருக்கு, அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, வாசிங்க. பாருங்க, நம்முடைய நினைவுகள் பார்க்கிலும் தேவனுடைய நினைவுகள் ரொம்ப உயரம். அருமையா எக்ஸாம்பிள் எப்படி சொல்றாருன்னா, நம்ம நினைவுகள் பூமினா தேவனுடைய நினைவுகள் வான உயரம். பாருங்க, அந்த ஞானத்தினுடைய விஸ்தாரம் அங்க பேசுறோம். கண்கள் வச்சு அப்புறம் இந்த உயரம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த சக்கரங்கள் தேவனுடைய ஞானம் என்ற தன்மைய, குணலட்சணத்தை, சுபாவத்தை அது அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளம். பாருங்க, அப்ப அந்த கோல்டன் ஸ்டோன், அந்த கிரிசோலைட், அது கூட எதுக்குதான் குறிக்குது பாக்குறோம், அந்த கல்லினுடைய சுபாவமே குணலட்சணம் எதுக்குதான்னா ஞானத்துக்கு. ஏன்னா வசன வாசிங்க, நீதிமொழிகள் 16:16 பொதுவாக ஞானத்தை பத்தி பேசும் போது கூட எதோட ஒப்பிடுவாங்க அப்படின்னா தங்கம் வரும். வாசிங்க, பாருங்க, ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளோ உத்தமம், ஆனா அதோட கம்பாரிசனுக்கு எது கொண்டு வராரு, பொன், தங்கம், தங்கத்தை பார்க்கலோ ஞானம் சம்பாதிங்க, அதை விட இது பெருசு. அப்போ இந்த இந்த அந்த கோல்டன் ஸ்டோனு, தங்க கல்லு, நிறம், அதனுடைய உயரம், அதனுடைய அந்த கண்கள் வச்சு நாம் அழகா சொல்லலாம் இந்த சக்கரம் குறிக்கணும் தேவனுடைய ஞானம் என்ற குண லட்சணம். ஆனா இந்த ஞானம், அதுவும் தேவனுடைய ஞானம் எதுல தான் வெளிப்படுது அப்படி நாம பார்க்கணும். அது எதுல தான் வெளிப்படுதுன்னா, இப்போ அந்த சக்கரத்துக்கு நம்ம போலாம். பாருங்க, இந்த சக்கரம் இப்படி இருக்கு, இது எது குறிக்கணும், இது நமக்கு பிரதர்ஸ்ல இது பத்தி கமெண்ட்ஸ் கொடுக்கல. ரொம்ப சமீபத்துல சில அருமையான பரிசுத்தவான்கள் அவங்களுடைய யோசனை, ஆலோசனை, வியாக்கியானம் கொடுத்திருக்கிறாங்க இந்த வசன பகுதிக்கு. அது கொடுத்திருந்த விளக்கம் நம்ம பார்த்தோம், பார்த்துட்டு கொஞ்சம் இன்டர்நெட்ல போய் சரி பேசதில் என்னதான் சொல்றாங்க இந்த வசனத்துக்கு. எந்த வசனம்னா ஒரே ஒரு வார்த்தை, சக்கரத்துக்குள் சக்கரம். இது எப்படி தான் அவங்க பிக்சரைஸ் பண்றாங்க, எப்படி ஒரு ஒரு வரைபடத்துக்குள்ள கொண்டு வராங்கன்னு பார்த்தா நிறைய டிசைன் பண்றாங்க. கம்மல் போடுறாங்க, வளையம் போடுறாங்க, பறக்கும் தட்டு போடுறாங்க, என்னென்னமோ போடுறாங்க. ஆனா நம்ம பிரதர் போடுறது மாதிரி போடுறது. இந்த தரிசனம் ரொம்ப ஹம்பிளா சொன்னா இந்த ட்ரூத்ல இருக்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் புரியும், வேற யாருக்குமே புரியாது. நான் என்ன சொல்றேன்னா, பர்டிகுலரா இந்த தரிசனம், இந்த தரிசனம் புரியணும்னா மைண்ட்ல இருந்தா மாத்திரம்தான் புரியும், வேற ஆப்ஷனே கிடையாது. உங்களுக்கு சார்ட் இருக்கணும், மைண்ட்ல சார்ட் இருந்தா தான்
இந்த தரிசனம் புரியும். அப்படின்னா இந்த ட்ரூத் இருந்தா தான் உங்களுக்கு அது புரியும். ஏன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் இதுக்கு விளக்கம் கொடுக்கும் போது பாருங்க, இந்த வசனம் தான் இந்த பறக்கும் தட்டு கான்செப்ட் இருக்கு இல்லையா? பறக்கும் தட்டு தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? எங்கிருந்து வரும்? வேற கிரகத்துல இருந்து வருது இல்லைங்களா? இந்த கான்செப்டுக்கு வித்திட்ட ஒரு வசனம் என்னன்னா, இந்த வசனம் இது எடுக்கிறாங்க அந்த பிளைங் சாஃபர்ஸ் எங்கேயும் இல்ல, எசேக்கியேல்ல சொல்லியிருக்குது, அதுதான் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, நல்லா வட்ட வட்டமா வருது, உயரமா இருக்குது, அப்படி போகுது, இப்படி வருது, இப்படி நிக்குது, என்ன சொல்றாங்க? அப்போ ரொம்ப ஆச்சரியம், அவங்களால அதை சரியா புரிஞ்சு கொள்ள முடியல, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முடியல. விளக்கம் கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஒரு ஒரு வசன பகுதிக்கு நம்ம கொடுக்குற விளக்கம் சரி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அந்த விளக்கம் சரியான விளக்கமா இருந்தா அதனுடைய எல்லா நுணுக்கங்களுக்குமே விளக்கம் கொடுக்கும். சோ அப்பதான் அது கரெக்டாகும். அப்போ இந்த சக்கரத்துக்குள் சக்கரம் நீதி எல்லாம் புரிஞ்சுணும். நம்ம சக்கரம் போட்டுருவோம், படிகப்பட்ச நேரம், ரொம்ப உயரம், முழுக்க கண்ணெல்லாம் போட்டுடலாம். பட் இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கு பாருங்க, அதனுடைய தோற்றமும் ரூபமும் எப்படி இருந்துச்சுன்னா, சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்துச்சு. அப்ப அது ஒரு நீங்க ஒரு ஒரு படத்துக்குள்ள வைக்கணும், அப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும், அது வசனத்தோடு இசைந்து இருக்கும். அப்போ இதுதான் நம்ம பார்க்கிறோம். அந்த தரிசனத்துல எசேக்கியேல் சக்கரத்துக்குள் சக்கரம் என்று பார்த்த போது அந்த தரிசனம் இப்படித்தான் இருந்திருக்கும். கவனிச்சீங்கன்னா பாருங்க, இதுல எத்தனை சக்கரம் உங்களுக்கு தெரியுது பாருங்க. இது இந்த பாட்டு இருக்கு இல்லையா, நான் முதல்ல இருந்து சொல்றேன், இதுதான் அச்சு. சக்கரம் என்ன இருக்கணும்? அச்சு. இது வந்து அச்சு, அப்பு, புரியுதுங்களா? அப்ப இந்த அச்சுக்கு மேல இருக்குது ஒரு முதல் சக்கரம். இங்கிலீஷ்ல சொன்னா இன்னர் வீல், உள் சக்கரம். அதே சமயத்துல சின்ன சக்கரம், இந்த இன்னர் வீல், உள் சக்கரம். அப்புறம் ஏதோ ஒரு உருண்ட உருண்ட உருண்டையா வால் பேரிங் அரேஞ்ச்மெண்ட். இதை நீங்க நானும் ஈரோட்ல சொல்லிட்டேன். அப்ப தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாம் கேட்டேன். அப்ப ஐடிஐ படிச்சவங்க எல்லாம் கிடையாது, பால் பேரிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நீங்க என்ன படிச்சீங்க ஐடிஐல? பால் பேரிங் அரேஞ்ச்மெண்ட் தான். சில விஷயங்களுக்கு தமிழெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, ஆனா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த சைக்கிள்ல மற்ற எல்லாத்துலயும் அந்த பேரிங் இது இருக்கு. அப்போ அதாவது என்னன்னா, இது முதல் சக்கரம், அப்புறம் இருக்கிற இந்த வெளியில இருக்கிற பெரிய சக்கரம். சோ இந்த முதல் சக்கரத்தையும் ரெண்டு சக்கரத்தையும் பிரிச்சு வைக்கிறதுக்கு அதுக்கு இடையில இருக்குது சின்ன சின்ன உருளைகள். அதனுடைய விசேஷம் என்னன்னா, அந்த உருளைகள் இந்த ரெண்டு சக்கரத்துக்கு நடுவுல இருக்கும் போது அதனுடைய உதவியினால ரெண்டு சக்கரமும் ஒன்றை ஒன்று சார்ந்திராமல் தனிச்சியா என்ன பண்ணலாம், செயல்படலாம். இது இப்படி சுத்தலாம், அதே சமயத்துல அது இப்படி சுத்தலாம். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன இருக்காது, பிரச்சனை அங்க இல்ல. ஒன்றை ஒன்று சார்ந்திராம சுதந்திரமா அது சுத்தம், புரியுதுங்களா? இதுதான் அந்த இப்படிதான் அந்த தரிசனம் வந்து அவருக்கு அங்க இருந்திருக்கணும்.
முதல் சக்கரம் சின்னது, அப்புறம் வெளியே இருக்குது பெரிய சக்கரம்.
சோ சக்கரம் அதுக்குள்ள சக்கரம் இப்படிதான் பார்க்கிறோம். அப்ப இந்த சக்கரம் தேவனுடைய ஞானத்துக்கு அடையாளமா, அவருடைய ஞானம் என்ற குணலட்சணத்தை சித்தரிக்கக்கூடிய அடையாளமா இருக்கு என்று நம்ம பார்க்கும்போது, அந்த தேவனுடைய ஞானம் எதுல தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார், இது மட்டும் புரியுதுங்களா? அந்த ஞானத்தை அவர் எதுல வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பார்த்தா, அந்த விஷயத்தை தான் இந்த சக்கரம் குறிக்கணும், புரியுதுங்களா? நான் சொல்றது, இந்த சக்கரம் எதை குறிக்கணும் அப்படின்னா, தேவனுடைய ஞானத்தை. ஆனா அந்த தேவனுடைய ஞானம் கூட ஏதாவது ஒண்ணுல தான் என்ன ஆகணும், வெளிப்படணும். அந்த எதுல வெளிப்படுதோ அதையவே இந்த சக்கரம் ரொம்ப அருமையாக குறிக்குது. சக்கரம் பெருசு, அப்புறம் அதுக்குள்ள இருக்குது சின்ன சக்கரம். அப்போ தேவனுடைய ஞானம் எதுல தான் வெளிப்பட்டு இருக்குது என்று சொன்னா, அவருடைய அருமையான
தெய்வீக திட்டத்தில் வெளிப்பட்டு இருக்கு. அவருடைய தெய்வீக திட்டம் நம்ம தெரியும் நல்லா எடுத்துட்டா மூன்று மிகப்பெரிய கால பகுதிகளை உள்ளடக்கி இருக்கு. முதலாவது உலகம், இரண்டாவது உலகம், மூன்றாவது முடிவில்லாத உலகம். அவருடைய திட்டம் எடுத்தோம்னா அந்த திட்டம் ரொம்ப ஞானமா தேவன் செய்திருப்பது நமக்கு தெரியும். முதல் இரண்டு உலகங்கள், பின்பு மூன்றாவது ஒரு உலகம். உலகம் மூன்று தான், ஆனா அந்த மூன்று உலகங்களுக்கு உள்ள யுகங்கள் கேட்டா இன்னும் நிறைய சின்ன சின்ன யுகங்கள் இருக்குது. பாருங்க, ஒரு பெரிய காலப்பகுதி, அதே மாதிரி இன்னும் ரெண்டு பெரிய காலப்பகுதி. ஆனா இந்த பெரிய காலப்பகுதி நாம எடுத்தோம்னா அது எப்படித்தான் செயல்படுது அப்படின்னா, அதுக்குள்ள இருக்கிற இன்னும் சின்ன சின்ன கால பகுதிகள், யுகங்கள். அப்போ இந்த டிவைன் சார்ட், இந்த சக்கரம் எப்படி நாம ஒப்பிடலாம் பாருங்க, நல்லா கவனி. இந்த வெளியே இருக்கிற பெரிய சக்கரம் எடுக்கும், இப்ப நான் இத பாதியா போடுறேன், மேலே இருக்குது கவனி. முதல்ல இருக்குது பெரிய, என்ன சொல்லலாம், சக்கரம். இந்த பெரிய சக்கரம் குறிக்கணும் ஒரு வேளை, முதல் உலகம், இரண்டாவது உலகம், மூன்றாவது உலகம். அந்த பெரிய சக்கரம் இருக்கு இல்லையா, அது குறிக்கணும் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல மூன்று மிகப்பெரிய காலங்கள். முதலாவது உலகம், இரண்டாவது உலகம், மூன்றாவது உலகம். பாருங்க, இந்த நம்ம பிரிக்கும் போது மேலே இருக்கிறது அரை வட்டம், ஆனா அந்த அரை வட்டமே எடுத்துதான் அடையாளம்னா அது ஒரு முழு வட்டத்தை சார்ந்தது தான், புரியுதுங்களா. அப்போ அந்த அரை வட்டத்தை பயன்படுத்தினா அந்த பெரிய சக்கரங்கள் குறிக்குது மூன்று உலகங்கள். ஆக்சுவலா பாருங்க, இப்போ அந்த பெரிய சக்கரத்துக்குள்ள இருக்குது என்னது, சின்ன சக்கரம். இந்த சின்ன சக்கரம் எதை குறிக்கணும்னா இந்த பெரிய கால பகுதிகளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன யுகங்கள். என்ன யுகம் இருக்கு, இப்ப இரண்டாவது உலகம் இருக்கலாம், முதல்ல ஓர்பிதாக்கள் யுகம், அப்புறம் யூத யுகம், அப்புறம் சுவிசேஷ யுகம் இல்லையா. பாருங்க, அப்போ பெரிய கால பகுதிகள், பெரிய சக்கரம், அதுக்குள்ள இருக்குது சின்ன கால பகுதிகள், சின்ன சக்கரம். பாருங்க, இப்ப இந்த சக்கரம் சுத்திச்சுன்னு வைங்களேன், எந்த சக்கரம் ரொம்ப வேகமா சுத்துற மாதிரி தெரியும், எது ரொம்ப மெல்லமா சுத்துற மாதிரி தெரியும், சின்னது ரொம்ப வேகமா சுத்தும், பெருசு சுத்தும் ஆனா மெதுவா. பாருங்க, தெய்வீக திட்டத்துல எந்த காலம் நகர்வதை நம்மால புரிஞ்சு கொள்ள முடியும், உணர முடியும்னா அந்த சின்ன சின்ன யுகங்கள். எங்க சொல்லுங்க, இப்ப என்ன யுகம் போயிட்டு இருக்கு, என்ன திட்டம் நடந்துட்டு இருக்கு, அழகா சொல்வீங்க. அது அது பெண்டிகோஸ்டன் நாள் ஆரம்பிச்சிருக்கு பிரதர், அது கிறிஸ்துவின் சரீரம் கலெக்ட் பண்றாங்க பிரதர், அந்த காலம், அந்த காலத்தினுடைய தன்மை, அதனுடைய ஆரம்பம், அது எவ்வளவு நடந்திருக்குது, எப்ப முடிய போகுது, என்ன நோக்கம், எல்லாம் நாம அங்க சொல்ல முடியும். அதே போல யூத யுகம் பத்தி கேட்டா கூட நம்ம என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஆனா இந்த யுகம் நடந்துட்டு இருக்கும் போது எந்த பெரிய காலம் போயிட்டு இருக்குது, இரண்டாவது உலகம், இரண்டாவது உலகம் போய் பாருங்க. இந்த பெரிய காலங்கள் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல நகர்வத, கடந்து போவத நம்மால அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியாது, உணர முடியாது. ஆனா அந்த பெரிய கால பகுதிகளுக்குள்ள சின்ன யுகங்கள், அந்த யுகங்களுக்கான திட்டம் நமக்கு பெரிய கால பகுதியோட ஓரளவுக்கு நன்கு அங்க புரியும். இயற்கை எப்படின்னா, இந்த வால் கிளாக் பாருங்க, அந்த பெரிய முள் இருக்குது, அப்புறம் சின்ன முள் இருக்கு, நகர்ந்துட்டு தான் இருக்கு, தெரியுதா, ஆனா எது நகருது நல்லாவே தெரியுது நமக்கு. சின்ன முள் நகருது நல்லாவே தெரியுது, காலம் பாருங்க. அப்போ நம்ம இன்னும் இது பெருசா போடலாம், நான் வந்து ஒரு சின்ன பேசிக் தான் நம்ம போட்டோம்.
இன்னும் பெருசா போலாம் நீங்க முயற்சி பண்றீங்களா?
பாருங்க இப்போ இதுக்குள்ள கூட ஒரு யுகம் இருக்கு இல்லையா, முதல்ல என்ன இருக்கும் நேர்த்தியா இருக்கும், அப்புறம்
சரிங்களா? கொஞ்சம் அப்டேட் கவனிங்க,
இங்கே இருந்து எடுத்தா இது என்ன பாயிண்ட்?
முதலாம் உலகத்தினுடையோ ஆரம்பம்
அங்கிருந்து இது வரைக்கும் எடுத்தா இது என்ன சொன்னா?
இது ஆயிரம் ஆண்டு அரசாட்சியினுடையோ முடிவு. முதல் அதாவது ஆதாமின் சிருஷ்டிப்புல இருந்து ஆயிரம் ஆண்டு அரசாட்சியின் முடிவு வரைக்கும் எடுத்துட்டா அதை என்ன காலத்துக்குள்ள போடலாம் நம்ம? எந்த ஏழாயிரம் வருஷம்? நல்ல வேலை இது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், ஆனா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இவ்வளவு தயாராகாதீங்க
சரிங்களா? என்ன கால பகுதி தெய்வீக திட்டத்துல மேல சார்ட் பாருங்க.
இது ஏழாவது
ஆயிரம் இல்லையா? இது ஒரு பெரிய சக்கரமா இப்ப போறோம்.
இதே வரின்னு எவ்வளவு அடிச்சிருக்கு முன்னாடி? இது எத்தனாவது? ஏழாவது ஆயிரம். அப்ப இதுக்கு முன்னாடி அப்படியே நீங்க போட்டு போ சரிங்களா? போட்டுட்டீங்களா? கடைசி அந்த கடைசியில இருந்து அந்த முதல் ஏழாவது ஆயிரத்துல இருந்து ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கு. நீங்க முடியும் 49,000 வருஷம் பெரிய சக்கரம், அதுக்குள்ள ஏழாயிரம் சின்ன சக்கரம் வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் 49 அப்ப வருது கிராண்ட் ஜூபிலி அப்படியே வரும். தேவன் எவ்வளவு அருமையா அந்த தெய்வீக திட்டம் பண்ணிருக்கிறாங்க, அவருடைய ஞானம் அவருடைய தெய்வீக திட்டத்துல விளங்குது. அந்த திட்டம் பார்த்தா காலங்கள் குள்ள காலம். ஆனா அப்புறம் அவருடைய செயல்பாடு பத்தி பேசும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா அங்க சொல்லுவாங்க. அந்த செயல்பாடுகள் என்னன்னா, அது நகர ஆரம்பிச்சா என்ன ஆகுறது இல்ல, நிக்கிறது இல்லை திரும்புறது இல்லை. வசனம் 24 ஏசாயா 14:24 தேவன் அவருடைய தெய்வீக திட்டம் நிர்ணயிக்கும் போது அவர் எப்படி செய்யறார்? தேவன் அவருடைய தெய்வீக திட்டம் எவ்விதமாக நிர்ணயித்துட்டாரோ அந்த நிர்ணயித்த விதத்துல பாதையில அது சென்று நிறைவேறி கொண்டே இருக்கும். ஒரு போர் என்னாகிறது இல்ல, அது தடையாகிறது இல்ல. அப்புறம் நம்ம பாக்குறோம் அது அந்த சக்கரத்தினுடைய நகருதல் அசைவு அப்படியே எதோட ஒத்து போது பாக்குறோம். ஜீவன்கள் ஒரு நாள் சக்கரம் கூடிய நின்றுச்சுன்னா சக்கரம் நின்றும், ஜீவன் எழுந்துச்சுன்னா சக்கரம் எழும்பும். ஏன் சொல்றது? ஜீவனுக்குள்ள என்ன ஆவியோ அதே ஆவி அங்க இருக்குது. இப்ப ஜீவன்கள் என்ன, நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை, ஆனா நமக்கு தெரியும் வெளிப்படுத்தின விஷயம். ஜீவன் எதை குறிக்கணும்? நாலு ஜீவன், ஏனுடைய நான்கு குண லட்சணங்கள். இப்போ இந்த சக்கரம் எதை குறிக்குது? தெய்வீக திட்டம், தேவனுடைய ஞானம் வெளிப்பட்டிருக்கும் அவருடைய தெய்வீக திட்டம் இல்லையா? பாருங்க, அப்போ அந்த ஜீவன்கள் அவருடைய குண லட்சணம்னா அந்த சக்கரம் வந்து என்னது? தெய்வீக திட்டம். என்ன பியூட்டி பாருங்க, அந்த தேவனுடைய குணலட்சணங்களுக்கும் அவருடைய திட்டத்துக்கும் இருக்கிற ஒரு லிங்க், ஒரு தொடர்பு, ஒரு சம்பந்தம். அந்த திட்டம் எப்படித்தான் நிறைவேறும்னா அவர் குணலட்சணங்கள் எப்படியோ அதற்கு இசைவாகவே அவருடைய திட்டம் நிறைவேறும். இதுல ஒரு அருமையான ஆறுதலான ஒரு பாயிண்ட் இருக்குது, ஆனால் என்னால் இன்னைக்கு சொல்ல முடியாது. ரொம்ப அருமை இது. தேவன் பற்றி நாம புரிஞ்சுக்கும் போது நிறைய ஆறுதல் வரும். அவருடைய குணலட்சணங்கள் புரியும் போது இந்த அதிகாரம் வந்து எப்படின்னா, இது தேவனுடைய குணலட்சணங்கள் இது என்று காண்பிப்பது மாத்திரமில்லை, அந்த குணலட்சணங்கள் செயல்பட்டா கிரியை செய்தா எப்படி கிரியை செய்யும். ஆனா அந்த நாலு முகம், ஒரு முகம் முன்னாடி வந்துச்சுன்னா அதுதான் ப்ராமினன்ட், சிங்க முகம் வந்துச்சுன்னா நீதி செலுத்துறாரு அர்த்தம். உடனே நாலு ஜீவன்ல இருக்கிற நாலு தலையினும் அப்படியே சிங்கம் முகம் ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும். அந்த சிங்கம் தான் முன்னாடி போகும், அந்த சிங்கத்துக்கு மற்ற மூணு கோஆபரேட் பண்ணும். சிங்கம் மாறிட்டு அப்படியே எருது வந்து நிக்குதுன்னா அதே போல நாலு ஜீவன் தலையிலையும் எருது வந்து நிற்கும். ரொம்ப அருமை. தேவனுடைய குணலட்சணங்கள் ஒன்றுக்கொன்று இசைவா? எப்போ எந்த குணலட்சணம் பிரதானம் வரணும், எப்போ மற்றது எப்போ செகண்டரியா இருக்கணும் இருக்கும், அந்த குணலட்சணங்கள் அதிகமா செயல்படும் போது அவருடைய திட்டம் கூட அதற்கு முற்றிலும் இசைவாகவே தாங்க இருக்கும். இதெல்லாம் அந்த அந்த சக்கரங்களுடைய செயல்பாடு பத்தி பேசும்போது நாம அது புரிஞ்சுக்கணும். ஆனா இன்னைக்கு ஒரு அடிஷ்னலா ஒரு நல்ல ஒரு காரியம் நாம பார்க்கணும். இந்த முதல் அதிகாரத்துல தேவனுடைய சாயல் பத்தின தரிசனத்தை கொடுத்துட்டு அதே தரிசனத்தை 10வது அதிகாரத்திலையும் நம்ம பார்க்கிறோம். 10வது அதிகாரம் எடுத்தீங்கன்னா 2வது வசனம் வாசிங்க. பாருங்க, இப்போ 10வது அதிகாரம் 2வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே தரிசனம், ஆனா இந்த தரிசனத்துக்கு உள்ள சில விஷயம் நடக்குது. அப்படின்னா இந்த 10வது அதிகாரத்துல எசேக்கியேல் பாக்குறாரு, என்னதான் பாக்குறாருன்னா அதே 4 ஜீவன், அதே 4 சக்கரம், அதே மண்டலம், அதே சிங்காசனம், சிங்காசனத்தினால அந்த ஒருவர். ஆனா இந்த தரிசனத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னா ஒரு சணல் நூல் அங்கி தரிச்சவர் இருக்கிறார். கட்டளை என்ன வருதுன்னா சிங்காசனத்தில் இருக்கிறவர்கிட்ட இருந்து சணல் நூல் அங்கி தரிச்சவருக்கு, அவர் சணல் நூல் அங்கி தரித்திருந்த புருஷனை நோக்கி, நீ கேரூபீனின் கீழ் இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவிலே பிரவேசிச்சு கேரூபீன்களின் நடுவே இருக்கிற அக்னி தழலில் உன் கை நிறைய எடுத்து அதை நகரத்தின் மேல் இறை என்றார். அப்படியே அவன் என் கண் காண உள்ளே பிரவேசித்தான் என்றாங்க. பாருங்க, இப்போ 10வது அதிகாரத்துல உங்களுக்கு இது பரிச்சயமான வசனம் தான் நான் நம்புறேன். ஏன்னா இந்த 10வது அதிகாரத்து 2வது வசனத்துல வர்றாரு யாரு? சணல் நூல் அங்கி தரிச்சவர். இவர் பத்தி தெளிவா எங்க இருக்குதுன்னா 9வது அதிகாரத்துல. 9வது அதிகாரம் பாத்தீங்கன்னா ஒரு 6 புருஷர் வராங்க, வடக்கே இருக்கிற உயர்ந்த வாசல்ல இருந்து எல்லாம் வெட்டுகிற ஆயுதம் எங்க வந்து நிக்கிறாங்க? ஆலயத்தினுடைய பிரகாரத்துல பலிபீடத்தை சுற்றி நிக்கிறாங்க. நல்லா பார்த்தா அவங்களோட இன்னொருத்தர் நிக்கிறாரு, ஆனா வெட்டுகிற ஆயுதம் இல்ல, சணல்நூல் அங்கீகரிச்சு கணக்கனுடைய மைக்கூடு. என்ன அர்த்தம் இது? இது 2வது வருகையின் போது, கர்த்தரேசனுடைய 2வது வருகை நிறைவேறின போது பூமியில நிலவிட்டு இருந்த ஒரு முக்கியமான கட்டம் பிரகாரம் பூமி. அந்த வெண்கல பலிபீடம் கர்த்தரேசனுடைய ரேன்சம், அதாவது பூமியில அப்போ ரேன்சம் குறிச்சு ஒரு பயங்கரமான வாதம் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 7 பேருக்குள்ள, அதுல 6 பேர் வெற்ற ஆயிரம், 6 பேரும் கர்த்தருடைய ரேன்சம் நல்லிஃபை பண்றதுக்கு முயற்சித்தாங்க. அப்படின்னா ஏசு கிறிஸ்துடைய ஈடுபலியின் மகத்துவத்தை ஒண்ணுமில்லாம பண்றதுக்கு முயற்சித்தாங்க அவங்களுடைய மனித கற்பனைகள்னால. சார்லஸ் டார்வின் என்ன சொன்னாரு? மனுஷன் குரங்குல இருந்து வந்தார். அது கடைசியா சொல்லும், நோ ரான்சம் நோ ரெடீமர், எடுபலி வேண்டாம், ரட்சகர் இல்ல. ஆனா பயங்கரமான ஆள் அவர், அந்த ஒரு வெட்டுகர் ஆயுதம். இந்த பரிணாம வளர்ச்சி கொள்கை அப்படின்னு ஒண்ணு, நெக்ஸ்ட் கார்ல் மார்க்ஸ். ராஜ்யத்துல ஏசு கிறிஸ்து 2வது வருகையில வந்து முழு ஜனத்தை எழுப்பி சமமாக்கி எல்லாரையும் ஆசீர்வதிப்பார், அதெல்லாம் இல்ல. சோசியலிசம் கம்யூனிசம் இப்பயே நம்ம முயற்சி பண்ணுவோம், புரட்சி பண்ணுவோம். சோ ராஜ்யத்தின் திட்டத்தை இல்லாம பண்ணி அதன் மூலம் கர்த்தரேசன் 2வது வருகை அர்த்தமற்றதாக்கி, அதன் மூலம் 1வது வருகை அர்த்தமற்றதாக்கி, ரேன்சம் இது மாதிரி 6 பேர். ஆனா இவங்களுக்கு நடுவில் ஒருத்திருந்தாரு, சணல்நூல் அங்கி தரிச்சவர். அந்த 6 பேர் ரேன்சம் என்ன தாக்கு கொடுத்தாலும் பயங்கரமாச்சான். கர்த்தரேசு ஈடுபடித்தான் இந்த உலகத்துக்கு சமாதானமே கொண்டு வரும். கர்த்தரேசன் 2வது வருகை வந்த போது இந்த 6 பெரிய மனிதர்களுடைய கற்பனைகள்னால உலகம் கர்த்தரேசனுடைய ரேன்சம் பத்தின ஒரு மகத்துவத்தை உணராது இருந்த போது ரேன்சம் உயர்த்தி பிடிச்சா இந்த கொள்கைகள் எல்லாம் எதிர்த்து நின்று அப்பதான் பாக்குறோம். உடனே அந்த கேருபியன்ல இருக்கிற கர்த்தருடைய மகிமை அப்படியே வந்து பிரகாரத்துக்கு வந்து சனநூல் அங்கீகரிச்சு பார்த்து வா, ரொம்ப அருமை. கேருபியன் மகா பரிசுத்த ஸ்தானத்துல இருக்கும், அங்க இருக்கிற மகிமை என்னன்னா பரலோகத்துல இருக்கிற கர்த்தர் இயேசு தேவனுடைய மகிமை. அவர் அப்படியே பூமிக்கு தம்முடைய இரண்டாம் வரையில வரார். பிரகார நிலைக்கு வந்துட்டு அந்த சனநூல் அங்கீகரிச்சு பார்த்து அப்படின்னா செகண்ட் கமிங்ல பிரதர்கள் வந்த உடனே அவர் செய்யற மன்னிக்கணும், கர்த்தர் இயேசு இரண்டாம் வரையில வந்த உடனே அவர் செய்யற செலக்ஷன் இந்த ஏழாவது சபைக்கான தூதர் வாங்க கூப்பி சொல்றா இருப்போம். இந்த நகரத்துல பார், பெருமூச்சு விட்டு அழுவாங்க நிறைய பேர், அக்கிரமத்தை பார், நெச்சியில உத்தரவு போடுங்க. ஆரம்பிச்சது ஹார்வெஸ்ட் 1874ல இருந்து ரசல் மூலம் வெளியாயிட்ட அந்த சத்தியங்கள் மூலமா அந்த சத்தியத்தை நெச்சியில அடையாளமா போட்டு அந்த ஜனங்களை தனியாக வேறு பிரிச்சான். இது 19 அதிகாரம் எல்லாம் முடிஞ்சு வரும்போது இப்ப 10 அதிகாரம் வரும்போது அந்த மறுபடியும் அது ஒரு பிளாஷ்பேக் தான் நடந்த விஷயத்த. அந்த கனல் நோல் அங்கீகாச்சல் பத்தி பேசும்போது என்ன வரும்னா கட்டல, நான் அந்த மெயின் பாயிண்ட் தான் பேசுறேன், ரொம்ப அருமையான பாயிண்ட். கட்டல என்னன்னா அவருக்கு நீ என்ன பண்ணு, நீ கேரோபியன்களின் கீழ் இருக்கிற சக்கரங்களுக்கு நடுவில் பிரவேசிச்சு. இங்கிலீஷ் யாராவது இருந்தா வாசிக்கிறீங்களா? இது இல்லாடி நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 10 2 வசனம், கேருபீன்களுக்கு நடுவுல இருக்குது இல்லைங்களா? ஆ படிங்க பிரதர். கோயின் அமௌண்ட், வேற டிரான்ஸ்லேஷன் இருக்கா? ஆ படிங்க வசனம் 10:2 எசேக்கியேல். இல்ல இல்ல எனக்கு அந்த மைன் வேணும், சக்கரங்களுக்கு நடுவுல வேணும். கோ இன் பிட்வீன் த வீல், என்ன போலாம் தமிழ்ல, கோ இன் பிட்வீன் த வீல் அப்படின்னா சக்கரங்களுக்கு நடுவில் தான் இருக்கு பைபிள்ல தமிழ்ல. இன் பிட்வீன், இன் பிட்வீன் இடையில, இடையில அது ரெண்டு சக்கரங்களுக்கு உள்ள சொல்றாரு, ரெண்டு சக்கரங்களுக்கு இடையில போகணும். நல்லா கவனிங்க, அந்த சனல் அங்கே தச்சவர் யார், அவரு அந்த அக்னி எடுத்து நகரத்து மேல இறக்கிறது. அந்த இந்த 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 நியாய தீர்க்கிற அந்த சத்தியங்களை இந்த பேபிலோன் மேல என்ன பண்றாரு, அவரு அவரு அனுப்புறார். ஆனா இந்த வேலை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, ஏன்னா சக்கரமே எதைத்தான் குறிக்குது, தெய்வீக திட்டம் அப்படின்னா ஞானம் அப்படின்னா காலம், காலங்கள் இல்லைங்களா, காலங்கள் இல்லைங்களா. ஒரு சக்கரம் ஒரு காலம்னா இன்னொரு சக்கரம் இன்னொரு காலம். நல்லா கவனிங்க, அவர் சொல்லும் போது நீங்க எங்க போகணும்னா சக்கரங்களுக்கு இடையில போங்க அப்படின்னா ரெண்டு காலங்களுக்கு இடையில, எங்க சார்ட்ல வந்து ரெண்டு காலங்களுக்கு இடையில இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு முத்தான சக்தி. ஏன்னா இந்த இந்த பாயிண்ட் ஏன் இவ்வளவு சந்தோஷமா ஸ்ட்ரெஸ் பண்றோம்னா, இதுல ஒரு வஞ்சனை பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கு. பாருங்க இப்ப கவனிச்சிடுங்க, இது ஒரு சக்கரம், சுவிசேஷ யுகம், ஒரு காலம். அந்த சக்கரம் நகர்ந்து முடியறதுக்குள்ள இன்னொரு சக்கரம் ஆரம்பிச்சிருச்சு, என்னது, மேசியா யுகம். சோ ஒரு சக்கரத்தோட இன்னொரு சக்கரம் என்ன இருக்கிறீங்க பின்னி பிணையும் போது. பாருங்க இந்த சக்கரம் இங்க முடியுது, ஆனா இந்த சக்கரம் இங்க ஆரம்பிக்குது. சக்கரங்களுக்கு இடையில் என்ன காலம் வருது, திட்டத்துல அறுவடையின் காலம். என்ன காலம்னா ஓவர்லாப்பிங் பீரியடு, பின்னி பிணைஞ்சிருக்கிற காலம். ஒரு சக்கரம் இன்னொரு சக்கரம் இந்த கேப் இடையில போகும் அப்படின்னா, ரஜினுடைய ஊழிய ஆரம்பிச்சது ஏழாவது நம்பர் 1874 அந்த ஓவர்லாப்பிங் பீரியட் 6 வருஷம் பீரியடு அதுக்குள்ள போய் இந்த வேலையை என்ன பண்ணுங்க நீங்க செய்யுங்க. ஏன் இது நாம சொல்றோம்னா ரொம்ப ஆச்சரியம் எனக்கு இந்த தீர்க்க தரிசனம் படிக்கும் போது. ஏன்னா நிறைய பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேள்வி இருக்குது, சார்ட்ல ஓவர்லாப்பிங் இருக்குதா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படாத வரைக்கும் சந்தோஷம், ஆனா இனிமேல் கேள்விப்பட்டா உஷாரா இருங்க. ஏன்னா நிறைய பேர் புது சார்ட்டே போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த இது முடிஞ்சிட்டு அப்புறமே என்ன ஆரம்பிக்கணும்? இது ஆரம்பிக்கணும். ஓவர்லாப்பிங் பீரியட் கிடையாது, பின்னி பிணையற காலம் இல்ல, இருக்கிறாங்க நம்ம மத்தியில ரொம்ப பரிதாபம். ஆனா அவங்க ஞானமா கேட்பாங்க, வசனத்துல எங்க இருக்குது சுவிசேஷ யுகம் முடியறதுக்குள்ள மேற்க யுகம் ஆரம்பிச்சிச்சு, அதனால இரண்டாம் உலகத்தின் முடிவுக்குரிய கால காரியங்களும் மூன்றாம் உலகத்தினுடைய ஆசீர்வாதமும் கலந்து இருக்கிற ஒரு காலம் இருக்கும். எங்க இருக்கு? இருக்க வசனத்துல ஆமோஸ் 9:13 டைரக்டா இருக்குது. அதாவது அதாவது உழுகிறவன் அறுக்கிறவனா என்ன பண்ணிடுவாரு? மேற்கொண்டுடுவாரு. உழுகிறவர் யாருன்னா இந்த மகா உபத்திரவத்தின் காலம், அது மேற்கொண்டுடுவார். இங்கிலீஷ்ல ஓவர்டேக் வருது. அப்படின்னா என்னன்னா இந்த மகா உபத்திரவ காலம் அறுக்கிறவன அறுவடையின் காலத்தை ஓவர்டேக் பண்ணிடும். அப்படின்னா அறுவடை காலம் நடந்துட்டே இருக்கும், முடிவுக்கு வந்திருக்காது, ஆனா எந்த காலம் ஓவர்டேக் பண்ணிடும். அப்ப என்னன்னா அது ரெண்டும் கலந்த ஒரு காலம். சோ இந்த ஓவர்லாப்பிங் பீரியடுக்கு டைரக்ட் வசனம் ஆமோஸ் 9:13 உழுகிறவன் அறுக்கிறவன என்ன பண்ணிடுவாரு? மேற்கொண்டுடுவார். ஒரு காலத்தை இன்னொரு காலம் முந்தி ரெண்டு காலமும் ஒரே சமயத்துல செயல்பட்டு இருக்கும். அதுதான் இந்த ஓவர்லாப்பிங். நமக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா எக்ஸேக்கியல் தரிசனத்துல அதே பாயிண்ட், தரிசனத்துல தேவன் வச்சிருக்கிறாங்க. ரசல் இந்த ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது எங்க சொல்றாங்கன்னா சக்கரங்களுக்கு இடையில போ, இந்த ஓவர்லாப்பிங் பீரியட் ஆரம்பிக்கும் போது உங்க ஊழியம் ஆரம்பிச்சிட்டோம், எடுமா கினி தேவனுடைய நியாய தீர்ப்பு அதை கொண்டு வரக்கூடிய அருமையான சத்தியங்கள் அதை எடுத்து இந்த நகரத்தின் மேல இறைச்சிடுங்க. அப்படின்னா இந்த கிறிஸ்தண்டம் இந்த கிறிஸ்தவ மண்டலத்தின் மேல இறைச்சிடுங்க. பிரதர்கள் அப்படியே அந்த காலத்துக்குள்ள பிரவேசிச்சு 40 வருஷம் அந்த காலத்துல அவருடைய வல்லமையான ஊழிய செஞ்சாங்க. ஆனா இன்னும் அந்த இடைக்காலம் முடியல. இப்ப அவர் இல்ல, ஆனா அவர் ஸ்தானத்துல யார் இருக்கிறோம்? அவர் எழுதின அந்த புத்தகங்கள் இருக்குது, அதன் மூலம் வெளியாயிட்ட சத்தியம் இருக்குது, அதை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் இருக்கிறோம். அதே வேலை இப்ப இவங்க மூலம் நடந்துட்டு அங்க இருக்குது. ஆனா இன்னும் ஒரு பிரம்மாண்டமான அளவுல இது கொண்டு போய் முடியும். எப்படின்னா இப்போ இந்த பாத அங்கங்கள் கடைசியா ஒரு முறை ரொம்ப வல்லமையா இதே அக்னி தடல் இந்த நகரத்தின் மேல என்ன பண்ணுவாங்க? இறைப்பாங்க. இந்த கடைசி நாட்களில் இந்த பாதங்கங்கள் இந்த ஒரு அருமையான சத்தியத்திற்கு ஒரு சாட்சி கொடுக்கும் போது அது இந்த முழு கிறிஸ்தவ மண்டல அமைப்பின் மீது தேவனுடைய கோபாக்கினைய கொண்டு வருகிற ஒரு சாட்சியாக அது அமையும். சோ அது பிரதர் அதனுடைய காலத்துல ஆரம்பிச்சது 1874 இன்ன வரைக்கும் அங்க போய் நடந்துச்சு இருக்குது. இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்துல அது அங்க முடியும். சகோதர சகோதரிகளே, நான் ரெண்டு விஷயம் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அன்புல வெளிப்படுத்துறதுக்கு விரும்பிட்டோம். எப்படி அந்த தேவனுடைய குணலட்சணங்களை பத்தின அந்த தரிசனத்துல அவருடைய ஞானம் அவருடைய தெய்வீக திட்டத்துல வெளியாகி இருக்கு, வெளிப்பட்டு இருக்குது. அது எப்படி அந்த தரிசனத்துல நாம புரிஞ்சுக்கிறோம்? அந்த சக்கரம், அந்த சக்கரத்துக்குள் சக்கரம், அந்த சக்கரம் அந்த ஜீவனோடு சேர்ந்து அது ரெண்டுக்கும் ஏதோ ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்ட மாதிரி பிரியறதே. தேவனுடைய தெய்வீக திட்டம் அவருடைய குணலட்சணங்களுக்கு ஏற்றாறு போலவே அது நிறைவேறுகிற திட்டமாக அங்க இருக்கு. ஆனா அந்த தெய்வீக திட்டத்துல இருக்குது காலங்களும் யுகங்களும், அல்லது உலகங்களும் யுகங்களும். நமக்கு ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் என்னன்னா அந்த யுகங்கள் ரெண்டு யுகம் பின்னி பிணைச்சிருக்கிறது வசனத்துல இருக்கு. அதுல அந்த ஏழாவது சபையினுடைய தூதன் தன் ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க. இது இன்னைக்கு நமக்கு ரொம்ப உறுதியான ஒரு விஷயம். சாத்தான் வந்து வஞ்சிக்கப்பட்டவர்களை வச்சு எந்த மாதிரி சாதுரியமான ஒரு கள்ள விஷயத்தை கொண்டு வந்தாலும், அது எப்போ எவ்வளவு முறை கொண்டு வந்தாலும், நம்ம என்ன விசுவாசிக்கிறோம்னா தேவன் ரொம்ப பெரியவர், அவருடைய ஞானத்துல உள்ளுக்குல இருந்து ஒரு சின்ன லைட் அடிப்பாங்க, அது வரைக்கும் அந்த லைட் நமக்கு வசனத்திலிருந்து வந்திருக்கவே வந்திருக்கு. அதனால தேவையான நேரத்தில் ஒரு ஷைனிங் தான். ஓவர்லாப்பிங் பீரியடு, பின்னிப்ப நேர காலம் பத்தி சந்தேகமா? இங்க இருக்குது பாருங்க, அது வேதத்துல இருக்குது. அதுதான் நம்ம இன்னைக்கு மேற்கொண்டு வரக்கூடிய நாட்கள்ல இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய மற்ற பகுதிகள் நம்ம தேவ சுத்தம் இருந்தா நம்ம பார்க்கலாம். இதுவே எசேக்கியேலின் சக்கரங்கள் பற்றின காரியமாக உங்கள் மத்தியில இன்றைக்கு பகுதி பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
முதலாவது பகுதியில் முதலாவது தேவசீரில்